2013 ஆண்டு அக்டோபர் மாத தெண்டல் இதழில் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள் என்ற முதன்மை தலைப்பிலும், ஒரு தேடலின் தொடக்கம் என்ற உப தலைப்பிலும் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். நீண்ட காலமாக என் குருவை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். பேசி முடித்ததும் குருதர்ஷனை நினைவுக்கு வந்தது, கூடவே துரோணரின் நினைவும் வந்தது. கட்டை விரலை குருதர்ஷனாக பெற்றவர் என்று ஒரே வரியில் விமர்சிக்கப்படும் துரோணர் தான் சொல்கிறேன். மிகச்சிறிய வயதில் ராஜாஜியின் வியாசர் விருந்து, தற்போது மகாபாரதம் என்ற பெயரில் வெளிவரும் புத்தகத்தை படித்த காலத்திலிருந்து எனக்கு இருந்த மகாபாரத ஆர்வம் பாரதியின் பாஞ்சால சபதத்தால் அதிகரித்தது. பேராசிரியர் நாகநந்தியால் கொழுந்து விட்டெறிய தொடங்கியது. 1977-78 ஆண்டில் நடிகர் ஆர் எஸ் மனோகருக்காக துரியோதனன் நாடகத்தை ஆசிரியர் எழுதினார். அது அந்த ஆண்டின் இயல் இசை நாடக மன்ற விருதை பெற்றது. அவருடன் பழக பழகத்தான் மகாபாரதத்தை நாம் எவ்வளவு தவறான முறையில் புரிந்து கொண்டிருக்கிறோம், ஒற்றை வரி விமர்சனங்களால் பெரும் பாத்திரங்களை சிறுமைப்படுத்தியும் சற்றும் பொருந்தாத பெருமைகளை வேறு சில பாத்திரங்களுக்கு அளித்தும் வருகிறோம் என்பது புலனாக தொடங்கியது. சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து என்ற பெயர்களில் வந்திருக்கும் ராஜாஜியின் இராமாயண பாரதங்களைத்தான் நான் படிக்க தொடங்கினேன். அப்போது எனக்கு 7 வயது இருந்திருக்கலாம். எழுத்துக்கூட்டு படிக்க தொடங்கிய காலத்தில் இவற்றை என் தாயார் கொடுத்து வாசிக்க சொன்னார். ராஜாஜியின் எளிய இனிய அதே சமயம் செறிவான நடை என்னுடைய 8 வயது மனதையும் வெட்டியது. இந்த புத்தகங்கள் என்னுள் விளைவித்த பசி இன்னமும் அடங்கவில்லை. பொதுவாக படிப்பார்வமும் குறிப்பாக இராமாயண பாரதங்களை மேலும் மேலும் தேடிக் கண்டடையும் வேட்கையும் ராஜாஜியிடமிருந்தே தொடங்குகின்றன. அதன் பிறகு ஆதாரபூர்வமானது என்றும் மூலத்துக்கு நெருக்கமானது என்றும் குறிக்கப்பட்டு வெளிவந்த எத்தனையோ இராமாயண பாரத பதிப்புகளை படித்தாகிவிட்டது. ஒவ்வொரு புதிய பதிப்பை வாங்கும் போதும் இந்த பதிப்பிலாவது நாம் தேடும் எல்லா விவரங்களும் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குவதும், படித்து முடிக்கும்போது ஒரு சில விடைகளை தேடி பிடித்திருந்த போதிலும் பற்பல கிளைக்கேள்விகள் முளைப்பதுமே வழக்கமாகி போனது. இந்த வேட்கை பூர்த்தி அடையுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படித்தான் ராஜாஜியில் தொடங்கிய இராமாயண ஆர்வம் கம்பனை பல முறை வாசிக்கும் வரை அடங்கவில்லை. கம்பனில் முளைத்த ஆர்வம் என்னை வால்மீகி வரையில் துரைத்தது. மகாபாரத விஷயத்திலும் இவ்வாறுதான். ராஜாஜியின் எளிய நடை சிறுவர்களுக்கும் புரியக்கூடியதாக இருந்த போதிலும், இராமாயணத்தைப் போலவே ராஜாஜியின் பாரதத்திலும் பல சிக்கலான கேள்விகளுக்கு விடை தரவில்லை. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்காமல் ஒதுங்கிக் கொண்டார் என்று இதற்கு பொருள் இல்லை. இந்த இதிகாசங்களின் மையக்கரு சிதையாமலும் பாத்திரங்களின் தன்மை குன்றாமலும் ஒரு சாதாரண வாசகனுக்கு சுருக்கமாக இவற்றை சொல்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது. கதையோட்டத்திலேயே அவருடைய கவனம் இருந்த காரணத்தால் கதாபாத்திரங்களின் தன்மையை சித்தரிப்பதில் முழுமையை காட்ட இயலாமல் போனது. காரணம், அவர் எடுத்துக்கொண்ட வடிவமைப்பு மிக மிக சுருக்கமானது. இராமாயணத்தில் 100 பங்கு சொல்லியிருக்கிறார் என்றால், பாரதத்தில் 1000 பங்கு சொல்லியிருப்பாரோ என்று கூட தோன்றுகிறது. பாரத கதையின் யுத்த பகுதியில்தான் பாத்திரங்கள் முழுமை பெறுகின்றன. அவருடைய விவரிப்பில் பாரத யுத்த பகுதி ஒரு துளியிலும் துளியளவே இடம்பெற்றிருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்ட பணியை மிகச்சிறப்பாக ஆற்றியிருக்கிறார் என்ற போதிலும், பாரத கதை குறித்து எழும் பற்பல கேள்விகளுக்கு விடையளிக்க அவருடைய வடிவம் போதுமானதாக இல்லை. ஆனால் வாசகர்களின் பலரும் ராஜாஜியுடைய வடிவத்தையே முழுமையானது என்று கருதி விடுகிறார்கள். எங்கெல்லாம் கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லையோ அங்கெல்லாம் தத்தமக்கு தோன்றிய விடைகளை பொருத்தமாகவும் இயற்கையாகவும் துணிக்கும் விதத்தில் விளக்க முற்படுகிறார்கள். இணையத்தில் இப்படிப்பட்ட பல விளக்கங்களை பார்த்தும் படித்தும் வருகிறேன். கதையை படித்து அதிலிருந்து விடையை வடித்தெடுப்பதற்கு மாறாக விடையை முன்கூட்டியே கற்பித்துக் கொண்டு அதற்கு பொருத்தமான பாரத மேற்கோள்களை தேடி எடுத்து தயாரிக்கப்பட்ட விளக்கங்கள் நிறையவே வந்திருக்கின்றன. கேள்விகள் குழப்பங்களாக மாறி வெகு காலம் ஆகின்றது. இப்படிப்பட்ட முயற்சிகளால் நம் விவாதத்திறன் வேண்டுமானால் வெளிப்படலாமே ஒழிய உண்மை என்பது நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எட்டாத் தொலைவுக்கு போய்விடுகிறது. மூலநூல் என்ன சொல்கின்றது, மூலத்தை இயற்றியவர் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்தால் ஒழிய நம்முடைய வரைபடத்தை மூலநூலை ஒட்டியவாறு தயாரித்தால் ஒழிய சத்திய தரிசனத்துக்கான பாதை சரியாக அமையாது. இது அனுபவம் கற்றுத்தந்த பாடம். இப்படித்தான் ராஜாஜியின் வியாச விருந்திலிருந்து வர்த்தமானம் பதிப்பகம் வெளியிட்ட வியாசபாரத தமிழ் மொழிபெயர்ப்புக்கு மாறினேன். நம் தேடல் ஒரு வாரம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் இதனை வாசிக்க தொடங்கிய சமயத்தில் கருதினேன். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பும் ஒரு சுருக்கமான வடிவம்தான், முழுமையானதென்று எங்கெல்லாம் மொழிபெயர்ப்பாளருக்கு அவசியம் இல்லை என்று பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மூலநூலின் பகுதிகள் விடுபட்டிருக்கின்றன. இதனால் கதையோட்டம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் கதையின் சிக்கலான முடிச்சுகளை எழுப்பதற்கான முக்கியமான இழையோட்டங்கள் கைகளுக்கு எட்டாமல் போய்விட்டன. நீளத்தை கருத்தில் கொண்டும் விவரத்தின் சுவாரஸ்யத்தை மனத்தில் இருத்தியும் மொழிபெயர்ப்பாளர் செயல்பட்டிருக்கிறார் போதிலும் விடுபட்ட இடங்களில் மிக மிக முக்கியமான குறிப்புகள் அடிபட்டு போய்விட்டன. உதாரணமாக ஆமீரை கவர்வதற்காக சுசர்மன் கிளம்பியது கிருஷ்ணபட்ச சப்தமி என்று எனவும் துரியோதனாதிகள் அதற்கடுத்த நாளான அட்டமி என்று கிளம்பினர் எனவும் வியாசர் குறிக்கிறார். இந்த கணக்கு மொழிபெயர்ப்பில் விடுபட்டு விட்டது. ஆதாரமான இந்த குறிப்பை விட்டுவிட்டபடியால் ஆனிரை கவர்ந்த பருவத்தில் அர்ஜுனன் வெளிப்பட்ட நாளில் பாண்டவர்களுடைய அஜ்ஞாதவாசம் அந்த காலம் முடிந்திருந்ததா என்ற கணக்குக்கு விடை கிட்டாமல் போய்விடுகிறது. அஜ்ஞாதவாசம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்றே, அதாவது துரியோதனாதியர் ஆனிரை கவர்வதற்காக கிளம்பிய அன்றே முடிவடைந்திருந்தது. இது போன்ற மிக நுட்பமான குறிப்புகள் ஏராளமாக விடுபட்டு போயிருக்கின்றன. வர்த்தமான பதிப்பு போதாத நிலையில் ராமகிருஷ்ண மடம் வெளியிட்ட மகாபாரத சாரத்தை வாங்கினேன். வியாசருடைய மூல ஸ்லோகங்களை அவற்றுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பையும் வரிசை கிரமமாக தந்திருக்கிறார்கள். ஜராசந்த வருடத்தின் போது ஒரு புல்லை எடுத்து இரண்டாக வகிர்ந்து தலை மாற்றி போட்டு பீமருக்கு கிருஷ்ணன் குறிப்பு தருவதாக வரும் நிகழ்வு ஒரு இடைச்செருகலே என்பது போன்ற பல முக்கியமான குறிப்புகள் இந்த பதிப்பில் கிட்டின. ஆனாலும் இதுவும் ஒரு சுருக்கமான பதிப்பு தான். இங்கேயும் எனக்கான விடைகள் கிட்டிய பாடில்லை. பிறகு பவன்ஸ் வெளியீடான கமலா சுப்பிரமணியம் மொழிபெயர்ப்புக்கு மாறினேன். மிக அருமையான விவரிப்பு. வாசகனுடைய மொத்த கவனத்தையும் ஈர்த்து புத்தகத்தை முடிக்கும் வரை கீழே வைக்க விடாத அழகான அருமையான நடை. இருந்தாலும் கமலா சுப்பிரமணியம் விவரித்திருக்கும் சில சம்பவங்கள் வியாச மூலத்தில் இல்லை என்பதை பின்னால் தான் தெரிந்து கொண்டேன். எந்த கதையானாலும் இன்னொரு எடுத்து சொல்லும் போது நடக்கும் இயல்பான ஒன்றுதான் இது. அங்கங்கே சில விஷயங்கள் விடுவிட்டு போகும். இன்னொரு கர்ணனும் குந்தியும் சந்திக்கும் இடம் கமலா சுப்பிரமணியத்தின் விவரிப்பில் படிக்கும் போது கண்ணில் நீர் வரவில்லை என்றால் அந்த மனம் இரும்பிரும் கடினமான ஒன்று. ஆனால் இந்த விவரிப்பு வியாசரின் விவரிப்புடன் ஒத்துப்போகவில்லை என்பதே உண்மை. இதை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். ராமாயணத்தில் பெற்ற அனுபவத்தின் காரணமாக மூல நூலையோ அல்லது மூல நூலுக்கு வெகு நெருக்கமான கூடுமான வரையில் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே தந்திருக்கும் மொழிபெயர்ப்பையும் வடமொழி மூலத்தையும் இணையாக வைத்து படித்தாலுடைய நமக்கு ஒரு தீர்வு கிட்ட போவதில்லை என்ற முடிவுக்கு வந்து கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்தேன். இந்த மொழிபெயர்ப்பு அச்சிலும் கிடைக்கிறது, இணையத்திலும் இருக்கிறது. கூடுதலாக இணையத்தில் வடமொழி மூலமும் கிடைக்கிறது. இரண்டையும் ஒப்பிட்டு வாசிக்கும் போது சித்திரம் மெல்ல மெல்ல பிடிபடுகிறது என்பதை உணர்ந்தேன். வில்லி பாரதத்தையும் இதற்கு முன்னர் வாசித்திருந்த காரணத்தால் வியாசரும் வில்லியும் வேறுபடும் இடங்கள் பிடிபட்டன. வியாசருடைய சித்திரத்துக்கு சற்றே விளக்கமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வில்லி ஆங்காங்கே சில காட்சிகளையும் விவரங்களையும் சேர்த்திருக்கிறார். ஆனாலும் நாடக பாங்கு என்பதிலும் பாத்திர படைப்பு என்ற திறக்கிலும் கம்பனுடைய திறம் வேறு,
வில்லியுடைய திறம் வேறுதான். சில இடங்களில், குறிப்பாக திரௌபதியின் பாத்திர படைப்பில், வில்லியின் சித்திரத்தில் பிறகுகள் நேர்ந்திருக்கின்றன என்பது ஓர் இலக்கியவாதியாக என்னுடைய அபிப்பிராயம். இதிகாசங்களுக்குள் போகும்போது எழும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது என்பது மட்டுமே ஒருவருடைய நோக்கமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. தாம் கண்ட அந்த தீர்வு மூல நூலாசிரியனுடைய கருத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா, நாம் கண்டிருக்கும் இந்த விளக்கத்தை மூல நூல் ஏற்கிறதா, அத்துடன் இந்த விளக்கத்தை பொருத்தி பார்த்தால் இது நிற்குமா என்று தோய்ந்து பார்த்து, நடுவு நிலைமை தவறாமல் ஒரு கருத்தை உள்ளது உள்ளபடி எடுத்து வைப்பதே ஆய்வு நிலை வாசகன் ஒவ்வொருவரின் நோக்கமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். 2001 தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு அன்றாடம் இராமாயண கதாபாத்திர சித்திரங்களை வழங்கி வந்தவன் என்ற முறையில் சென்னை ஆன்லைன் வாசகர்கள் என்னை அறிவார்கள். என்னுடைய அந்த முயற்சி பயனுள்ளதாக இருந்தது என்பதை சில சொந்த காரணங்களால் அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து கொண்டிருக்கும் வாசகர் கடிதங்களின் மூலம் அறிகிறேன். ராமசேது விஷயத்தில் என்னுடைய விளக்கங்களும் ஆவணங்களில் ஒரு பகுதியாக இடம்பெற்று இருக்கின்றன என்பது எனக்கு கிடைத்த பெயர். இதோ மீண்டும் உங்கள் முன் வந்திருக்கிறேன், இந்த முறை மகாபாரதத்துடன். மற்ற பதிப்புகளை காட்டிலும் கும்பகோணம் பதிப்பு என்றறியப்படும் தமிழில் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பையும், கிசாரிமோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பையும், வடமொழி மூலத்தையும், வில்லி பாரதத்தையும் துணையாக கொண்டு பலகாலங்களாக விவாதிக்கப்பட்டு வரும் பல வினாக்களுக்கு விடை காண முற்படுகிறேன். இந்த வினாக்களுக்கு இவை மட்டும்தான் விடை என்பதல்ல என்னுடைய நிலைப்பாடு. இவை மூல நூலாசிரியர்களால் சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு அணுக்கமானவை என்பதை